இதோட இந்த நான்காம் நூற்பா முடிகிறது. அடுத்து ஐந்தாம் நூற்பா, சிவஞான போதத்தில் ஐந்தாம் நூற்பாவிலே சொல்லப்பட்ட கருத்து, விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவை. அங்கே சொல்லப்பட்ட கருத்து சிவஞான போதத்தில் இந்த ஐம்பொறிகள், மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐம்பொறிகள், ஆன்மா உடனிருந்து செலுத்தத்தான் செயல்படுகின்றன. ஐம்பொறிகள் ஆன்மா செலுத்தத்தான் செயல்படுகின்றன. ஆன்மாவின் உதவியினால்தான் அவை உலகத்தை அறிகின்றன ஐம்பொறிகள். ஆனால் அவை தம்மை செலுத்துகிற அந்த ஆன்மாவை அறிய மாட்டான், ஆன்மாவை அறிய மாட்டான், உலகத்தை தான் அறியும். அதுபோலத்தான் இந்த ஆன்மாக்கள் இறைவன் உடனிருந்து உணர்த்துவதனால்தான் உலகத்தை உணர்கின்றன, உலக அறிவை பெறுகின்றன. ஆனால் தனக்கு உணர்த்துகின்ற அந்த இறைவனை அவை அறிய மாட்டா. உயிர்கள் உலகத்தை அறியுமே தவிர தனக்கு பின்னாலே இருந்து அறிவிக்கின்ற தலைவனாகிய இறைவனை அறிய மாட்டா என்று அங்கே ஐந்தாம் நூற்பாவிலே சொன்னார். அதே கருத்து தான் இங்கே அந்த சிவஞான போத கருத்தை அப்படியே தொகுத்து இந்த முதல் சூத்திரத்தில் சொல்லுகிறார். 231 பொறி புலன் கரணம் எல்லாம் புருடனால் அறிந்து ஆன்மாவால் அறிந்து ஆன்மாவை அறிதரா. எல்லாம் எளிமையான பாட்டுக்கள். ஆன்மாவை அறிதரா, அவையே போல, எவையே போல, அந்த ஐம்பொறிகளைப் போல ஆன்மாக்கள் அனைத்தும் எங்கும் செறிதரும் சிவந்தனாலே அறிந்திடும். சிவபெருமானாலேதான் அறிகின்றன. ஆனால் சிவனை காணா, சிவனாலேதான் அறிவு பெறுகின்றன. ஆனால் அவனை அறிய மாட்டார். அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்து நிற்பான் என்று அந்த நுற்பாவை விளக்கினார். அடுத்த பாட்டில் உடனே மாணவருடைய சந்தேகம் கேட்கிறார். அவருக்கு என்ன சந்தேகம்? மாணவருக்கு பாட்டை பாருங்க. இறைவனே அறிவிப்பானேல், இறைவன் தான் எல்லா உயிர்களுக்கும் அறிவிக்கிறான் என்றால் ஈண்டு அறிவு எவர்க்கும் ஒக்கும். எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி அறிவல்லவா வர வேண்டும்? இறைவனே அறிவிப்பான் என்றால் எல்லாருக்கும் ஒரேபடியாகத்தான் அறிவிப்பான். அப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி அறிவு நிகழ வேண்டுமே. ஈண்டு அறிவு எவர்க்கும் ஒக்கும். குறைவு அதிகங்கள், ஏன் சிலருக்கு குறைவான அறிவு, சிலருக்கு அதிகமான அறிவு? அதற்கு ஆசிரியர் சொல்லுகிற விடை, தத்தம் கண்மம். அவரவருடைய கண்மத்துக்கு ஏற்ப, அவரவருடைய வினைக்கு ஏற்பத்தான் இறைவன் அறிவிப்பான். வினைக்கு ஏற்றபடிதான் இறைவன் அறிவிக்கின்றான். உடனே அந்த மாணவர் கேட்கிறார், அப்படி வினைக்கு ஏற்பத்தான் இறைவன் அறிவிக்கிறான் என்றால் வினையே போதுமே, இறைவன் எதற்கு? வினையே இந்த ஆன்மாக்களினுடைய அறிவு கூடுதல் குறைதலுக்கு காரணம் என்றால் வினை ஒன்றே போதாதா? கண்ம மேல் கோமான் வேண்டா என்றான் மாணவன். உடனே ஆசிரியர் விளக்கம் கொடுக்கிறார். ரெண்டு ஓமைகளை கொடுக்கிறார். ஒன்று, வயலிலே உழவன் பாடுபட்டு உழுது உரமிட்டு நீர்பாய்ச்சி விதையிட்டு பயிரை வளர்க்கிறான். இந்த பயனை, பயிராகிய பயனை தந்தது எது? அந்த உழவனுடைய முயற்சியே பயனை தந்ததா என்றால் இல்லை. அந்த உழவனுடைய முயற்சிகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டது எது? நிலம். அந்த வயலாகிய நிலம் அந்த உழவனுடைய முயற்சியை ஏற்று அதற்கு ஏற்ற பயனை நிலம்தான் தருகிறது. அதுபோல ஆன்மாக்களுடைய வினையின் பயனை. அந்த வினையை தரவில்லை இறைவன்தான். அந்த உயிர்கள் செய்த முயற்சிகளை ஏற்று உரிய காலத்திலே பயனாக தருக. உயிர்களுடைய முயற்சிதான் வினை. அந்த எல்லா உயிர்கள் செய்கின்ற முயற்சிகளையும் இறைவன் ஏற்று அவ்வப்போது அவ்வப்பிறவியிலே பயனாக தருகிறான். ஆதலால் நிலம் இல்லையே விளைவு இல்லை. அதுபோல இறைவன் இல்லை என்றால் வினை பயன்கள் அந்தந்த உயிர்களை சேரமாட்டார். எனவே கோமான் வேண்டும் என்று ஆசிரியர் விளக்கம் கொடுக்கிறார். இன்னொரு ஓமை, அந்த குளத்திலே பூத்திருக்கிற தாமரை மலர்கள், தாமரை இன்னும் பூக்கவில்லை, தாமரை அரும்பாக இருக்கின்றது, பிறகு மொட்டாக கொஞ்சம் விரிகிறது, அதற்கு பிறகுதான் கடைசியாக மலராக விரிந்து மனம் பரப்புகிறது. இப்படி விரிய செய்தது எது என்றால் சூரியனுடைய அந்த பொன் ஒளி, சூரிய ஒளி, அதுதான் அந்த மலரை தீண்டி அதை பக்குவப்படுத்தி மலர வைக்கிறது. அதே போல இறைவனுடைய திருவருள்தான் ஆன்மாக்களுக்கு வினைப்பயனை தந்து பக்குவப்படுத்துகிறது என்கிறார். அதை பாருங்க, முறைதரு செயற்கு, அந்த முறையாக செய்யப்பட்ட உழவனுடைய அந்த உழுதலாகிய தொழிலுக்கு பயனை தருகின்ற பாரும் நிலமும். முறைதரு செயற்கு பாரும் கமா, அது ஒரு ஓமை. உழவனுடைய செயலுக்கு பயனை தருகின்ற நிலமும். அடுத்து முளரிகற்கு தாமரை, தாமரைகளுக்கு இரவியும் போல் சூரிய ஒளியும் போல, முளரிகற்கு இரவியும் போல் அரைதரு தத்தம் கண்மத்து அளவினில், அவரவர் கண்மத்தின் அளவுக்கு ஏற்ப அளிப்பன் ஆதி, ஆதியாகிய இறைவன் கண்மத்துக்கு ஏற்ப கொடுக்கிறான். அடுத்து ஆன்மாவினுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு, இறைவன் உணர்த்த இறைவன் அறிவிக்க அறிகிற அறிவு. இதுவும் ஒரு நல்ல பாட்டு. ஆன்மாவினுடைய அறிவு, நம்முடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு, அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலான். ஒரு நேரத்திலே ஒன்றைத்தான் அறியும், அந்த ஒன்றையும் இந்த கருவியின் உதவினாலே தான் அறியும். ஐம்பொறி அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலானும், ஒரு நேரத்திலே ஒரு பொருளைத்தான் அறியும், அந்த ஒரு பொருளையும் தானாக அறியாமல் கருவிகளை கொண்டு அறியும். பிறகு அறிந்தவை மறத்தலானும், எவ்வளவு பொருத்தம் உங்களுக்கு, அறிந்தவை மறத்தலானும். அடுத்தது புரியும், அறிவிக்க நான் அறிவிக்க அறிதலானும், அறிவிக்க அறிதலான் மறுபடியும் நினைவூட்டினால். ஆமா, அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும், தன்னுடைய இயல்பை ஆன்மா அறியாமல் இருப்பதனாலும். அறிந்திடும் அறிவன் அன்றாம், ஆன்மா தானாக அறிகின்ற அறிவுடைய பொருள் அல்ல. அறிந்திடும் அறிவன் அன்று, அறிவிக்க அறிவன் அன்றே, அறிவிக்க அறியும். பிறகு இந்த ஆன்மா அறிவதற்கு என்னென்ன கருவிகள் துணை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். ஆன்மா அறிவதற்கு என்னென்ன வேண்டும், கருவி, கருவியால் பொருளால் காட்டால் காலத்தால் கருமந்தன்னால் உருவினால் அளவால் நூலால் ஒருவரால், இத்தனை இத்தனை வேண்டியிருக்கிறது. ஒருவரால் உணர்த்தலானும், எத்தனை சொன்னாரு, ஒன்று ரெண்டு ஒன்பது, ஒன்பது ஆக இந்த துணை வேண்டியிருக்கிறது, வெண்ணீராகிய துணை. எனவே இந்த ஆன்மா அறிவதற்கு கருவியால் ஐம்பொறி முதலிய கருவிகள் வேண்டும். பிறகு பொருளால் உலகப் பொருள்கள், அறியப்படுகிற உலகப் பொருள்கள் வேண்டும். பிறகு காட்டால் கலைவித்தை அராக முதலிய உட்கருவிகள் வேண்டும். காலத்தால் காலம் கைகூடி வர வேண்டும். கருமம் தன்னால், கருமம் என்பது ஊழ் விதி, ஊழ்வினை, ஊழ்வினை உதவி செய்ய வேண்டும். ஊழ்வினை, கருமம் என்றால் ஊழ் அல்லது வினை. பிறகு உரு, உருவினால், உருவினால், உரு என்றால் உடம்பு, உடம்புகளினுடைய உதவி வேண்டும் உருவினால். அளவால், உருவினால் உடம்பால், அளவினால் அளவை அறிவு, நாம் பார்த்திருக்கிறோமே அளவை அறிவு, சுட்டி அறிகிற அளவை அறிவு வேண்டும். நூலால், நூலினுடைய உதவி, அறிவு பெறுவதற்கு ஆன்மா நூல்கள் வேண்டும். இது இவற்றுக்கெல்லாம் மேலாக ஒருவர் உணர்த்த வேண்டும். ஒருவரால் உணர்த்தலானும் அருவனாய் உண்மை தன்னில் அறியாது நிற்றலானும், உண்மை என்பது தன் உண்மை எனப்படுகிற கேவல நிலையிலே, அதுதான் உண்மை எனப்படும். கேவல நிலையிலே அருவனாய் அறியாது நிற்றலானும், தன்னை அறியாமல் நிற்றலானும், ஒருவனே, இறைவனாகிய ஒருவனே எல்லாவற்றையும் அறிந்து ஆன்மாவுக்கு என்னென்ன தேவை அறிவதற்கு என்பவற்றையெல்லாம் அறிந்து அவற்றையெல்லாம் கூட்டுவித்து அந்த ஆன்மாவுக்கு இறைவன் தான் அறிவிக்கின்றான். ஒருவனே எல்லாத்தானும் உணர்த்துவன் அருளினாலே. உடனே மாணவர் கேட்கிறார், இறைவனும் இப்படித்தான் அறிவானோ, இறைவனுக்கு இத்தனை வேண்டுமோ என்று கேட்கிறார். அதற்கு அடுத்த பாட்டில் சொல்லுகிறார், இறைவன் எப்படி அறிவான் என்றால், கருவியும் பொருளும் காட்டும் காலமும் கருமந்தானும் உருவமும் அளவும் நூலும் ஒருவரும் உணர்த்தலின்றி அருவனாய் உலகமெல்லாம் அறிந்து அவை ஆக்கி வேறாய் ஒருவனே உயிர்கட்கெல்லாம் உயிருமாய் உணர்த்தி நிற்கும். சரி, இந்த நூற்பாவை கடைசி பாட்டுக்கு வாங்க, 239. இப்படியெல்லாம் ஆன்மாக்களுக்கு உணர்த்துகிற இறைவனுடைய சக்தியாகிய திருவருளை பற்றி ஒரு அழகான பாட்டு, கடைசி பாட்டு. திருவருள், திருவருளுக்கும் அந்த இறைவனுக்கும் உள்ள அந்த தொடர்பு, அருள் அது சக்தியாகும். ஆக சக்தி என்பது எது? இறைவனுடைய அருள்தான். இறைவனுடைய அருட்குணம்தான் சக்தி எனப்படுகிறது. இறைவனுடைய கருணை, இறைவனுடைய இரக்கம்தான் சக்தி. அருள் அது சக்தியாகும். அருளது சக்தியாகும் அறந்தனக்கு அருளையின்றி தெருள் சிவமில்லை. அருளை பிரிந்து சிவமில்லை. அந்த சிவமின்றி சக்தி தனியே இல்லை. சிவமின்றி சக்தி இல்லை. மருளினை அருளால் வாட்டி ஆன்மாக்களுடைய அறியாமையை தன்னுடைய திருவருளாகிய ஒளியினால் போக்குகிறான். மருளினை அருளால் வாட்டி மண்ணுயிர்க்கு அளிப்பன், கண்கட்கு இருளினை ஒளியால் ஓட்டும் இரவியைப் போல. எப்படி சூரியன் தன்னுடைய ஒளியினாலே இருளை ஓட்டி கண்ணுக்கு காட்சியை கொடுக்கிறதோ, அதே போல இறைவன் தன்னுடைய திருவருள் ஒளியினாலே ஆணவ மலமாகிய இருளை போக்கி ஆன்மாக்களுக்கு அறிவு விளக்கத்தை கொடுக்கின்றான் என்று இந்த 5 நூற்பாவிலே கூறி முடித்து 6 சூத்திரத்தில், 6 நூற்பா ஸ்விஞான போதத்தில் என்ன சொல்லுகிறது? 6 உணர்வுரு அசத்து எனின் உணராது இன்மையின் இரு திறன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையின் இசைக்கும் மண் உலகி. ஆக இறைவன் சத்து பொருளாக நிற்கிறான். அதாவது என்றும் இறைவனுடைய சொரூப நிலை, இறைவனுடைய உண்மை நிலை இந்த ஆறாவது நூற்பாவிலே சொல்லப்படுகிறது. இறைவனுடைய உண்மையான நிலை என்ன? இதுவரை நான் பார்த்ததெல்லாம் இறைவனுடைய பொதுநிலை. இறைவனுடைய உண்மையான நிலை யாதொரு செயலையும் செய்யாமல், உலகத்தை நோக்காமல், உயிர்களை நோக்காமல், தன் நிலையிலே தானாக எவ்வித மாற்றமும் அடையாத மெய்ப்பொருளாக செம்பொருளாக நிற்பது, மாற்றமடையாத பொருள். அந்த மாறாத நிலைதான் சத்து எனப்படுது. சத்து என்றால் மாறாத பொருள். மாறுகிற பொருளுக்கு என்ன பெயர்? அசத்து. மாற்றமடைகிற பொருள் எல்லாம் அசத்து, மாறாத பொருள் சத். மூன்று பொருள்களிலே, பதி, பசு, பாசம் என்ற மூன்று பொருள்களிலே பாசம் எனப்படுகிற ஆணவம், மாயை, கண்மம் இவையெல்லாம் சத்து என்பதா அசத்து என்பதா? இவற்றை இந்த ரெண்டுல எந்த வகையை சேரும்? எதனால் ஏன் அசத்து என்கிறீர்கள்? அசத்து என்றால் இப்போது என்ன விளக்கம் பார்த்தோம்? மாறுவது. அசத்து என்ன மாற்றம் அடைகிறது? பாசம் என்ன மாற்றத்தை அடை, ஆணவம் என்ன மாற்றத்தை அடைகிறது, மாயை என்ன மாற்றத்தை அடைகிறது? என்ன இவ்வளவு படிச்சுட்டு இப்ப ஆணவமெல்லாம் அதனுடைய சக்தி என்ன ஆகிறது? கடைசியில மெலிவடைகிறது, தேய்கிறது. அதெல்லாம் மாற்றம் தானே, அதெல்லாம் மாற்றம் தானே. ஆணவ மலத்தினுடைய சக்தி மெலிகிறது, குறைகிறது, வலி குன்றுகிறது, அது மாற்றம். அதே போல மாயை எத்தனையோ உலகங்களை தோற்றுவிக்கிறது, மீண்டும் ஒடுக்குகிறது, இது மாற்றம் அடைகிறது மாயை. அதே போல கண்மம் வினை நம்மை வந்து பற்றி இன்ப துன்பத்தை கொடுக்கிறது, நுகர்ந்த பிறகு நீங்குகிறது, வருகிறது நீங்குகிறது, எல்லாம் மாற்றம். இப்படிப்பட்ட மாற்றம் பாசங்களுக்கு உண்டு. சரி, நமக்கு வருவோம். ஆன்மா சத்தா அசத்தா? அதாவது ஆன்மா நம்ம உயிரை பொறுத்த அளவில் உயிர் இந்த பாசங்களை சாருகிற போது, உலகத்தை சாருகிற போது மாற்றம் அடையும். உலகத்தை சேர்ந்திருக்கிற போது அது மாற்றம் அடைகிறது. உடம்பை சேர்ந்திருக்கிறது, இப்போது உடம்பு இறக்கிறது, நான் இறப்பதாக நினைக்கிறது. ஆக பிறப்பு இறப்புகளை அடைகிறதே இந்த பாசத்தை பொருந்தி ஆன்மா பிறப்பு இறப்பை அடைகிறது. எனவே இது மாற்றம் அடையக்கூடியதாக இருக்கிறது கட்டுநிலையிலே. ஆனால் சிவத்தை சேர்ந்துவிட்டால் அந்த சிவத்தை போல பிறப்பு இறப்பு இல்லாமல் ஒரே தன்மையிலே அங்கே சத்தாக இருக்கும், இங்கே அசத்தாக இருக்கும். உலகத்திலே இருக்கிற வரை ஆன்மா அசத்து, சிவத்தை சாருகிற போது அது சத்து. இப்படி சத்தும் அசத்தும் என்ற இரண்டு தன்மையும் நமக்கு இருக்கிறது. எனவே நாம் சதசத்து எனப்படும். நாம் சத்துமல்ல அசத்துமல்ல, சதசத்து என்ற மூன்றாவது வகையான பொருள் சதசத்து. இப்படி இந்த மூன்று பொருளையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பதி சத்து, பசு சதசத்து, பாசம் அசத்து. முதல் பாட்டு 240. மாணவர் கேட்கிறார், இறைவன் சத்தாக இருக்கின்றான் என்றால் அவனை அறிய முடியுமா முடியாதா? இறைவனை அறிய முடியுமா முடியாதா? அதற்கு விடை கூறுகிறார். என்ன விடை கூறுகிறார்? இறைவன் உலகப் பொருளைப் போல அறியப்படுபவன் என்றால், நாம் எப்படி உலகப் பொருளை அறிகிறோமோ அதே போல இறைவனையும் நம்முடைய கருவிகளால் அறிய முடியும் என்றால், என்ன குற்றம் வரும்? என்ன குற்றம்? நம்மால் அறியப்படுகிற உலகப் பொருள் எல்லாம் தோன்றி அழிகின்றன. அதே போல இறைவனும் நம்மால் அறியப்படுவான் என்றால் அவனுக்கும் அதே கதிதான். உலகப் பொருள் எப்படி தோன்றி அழிகிறதோ அதே போல இறைவனும் அழியக்கூடிய பொருளாகிறான். எனவே நம்முடைய கண்ணாலோ காதாலோ அவனை ஐம்பொறிகளாலே அறியவே முடியாது. எனவே இறைவன் உலகப் பொருளைப் போல அறியப்படாதவன். அப்படியானால் அடுத்த கேள்வி, அவனை அறியவே முடியாதா? இறைவனை அறியவே முடியாதா என்றால் அதற்கு விடை சொல்லுகிறார். இறைவனை அறிய முடியவில்லை என்றால் அவனாலே நமக்கு என்ன பயன்? அவன் இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாவிட்டாலும் ஒன்று. நமக்கு பயன்பட வேண்டுமே, நமக்கு பயன்படாத பொருள் எதற்கு? எனவே இறைவன் அறியப்படுபவன், ஆன்மாவால் அறியப்படுபவன். எனவே ஒரு வகையால் அறியப்படாதவன், இன்னொரு வகையினால் அறியப்படுபவன் என்பதுதான் விடை. ஒரு வகையினால் அறிய முடியாது, இன்னொரு வகையினால் அவனை அறியலாம். எந்த வகையினால் அவனை அறிய முடியாது? நம்முடைய இந்த உலகத்தை அறிகிற கருவிகளை கொண்டு அறிய முடியாது. நம்முடைய ஐம்பொறிகள், அந்தக்கரணங்கள், இவற்றை கொண்டு அறிய முடியாது. அப்படியானால் வேறொரு வழி என்ன என்றால், இறைவனை அவனுடைய திருவருளாகிய கருவியை கொண்டு அறியலாம். அவனை அவனது அருளால் அறிய முடியும். அவனை அவனது அருளால் அறிதல், நம்முடைய கருவியால் அறிதல் அல்ல, அவனை அவனது அருளால் அறிதல். எப்படி சூரியனை அதிகாலையிலே காண வேண்டுமானால் வருவதற்கு முன்னால எத்தனை விளக்குகளை ஏற்றி தேடினாலும் சூரியனை காணவே முடியாது, உலகத்து ஒளிகளால் காண முடியாது. அவனே இறைவனே அந்த சூரியனே தன்னுடைய ஒளியை முதலிலே காட்டுகிறான், தன்னுடைய ஒளியை கொடுக்கிறான். அந்த ஒளியை நம்முடைய கண்கள் பற்றுகின்றன. அந்த ஒளி வழியாக நோக்கினால் அந்த சூரிய ஒளி சூரியனை நமக்கு காட்டும். எனவே சூரியனை அவனது ஒளியாலே காண முடியுமே தவிர வேறு ஒளிகளால் காண முடியாது. அதே போல இறைவனை அவனுடைய அருள் ஒளியினால்தான் காண வேண்டும். ஆதலால்தான் நம்முடைய திருமுறைகள் எல்லாம் இறைவனை ஞாயிறு என்று சொல்லுகிறார். சூரியனோடு ஒப்பிட்டு அந்த சூரிய ஒளி போல திருவருள் அமைந்திருக்கிறது, கண்ணை போல நம் ஆன்மாக்களாக நாம் இருக்கிறோம். கண் போல ஆன்மா, சூரிய ஒளி போல திருவருள், சூரியனைப் போல சிவம் என்று உவமை அமைத்திருக்கிறார்கள். எனவே இந்த கருத்து ஆறாம் நூற்பாவிலே கூறப்பட்டது. அடுத்து ஏழாம் நூற்பாவிலே சொல்லப்பட்ட கருத்து எல்லாம் ஐந்து பாட்டு தான் சுருக்கமாக. ஏனென்றால் சிவஞான போதத்திலே இவையெல்லாம் விரிவாக சொல்லப்பட்டிருப்பதனாலே அருள்நந்தி சிவம் ஒரு ஐந்தாறு பாட்டுகளிலே இந்த ஆறாம் நூற்பா கருத்தை சுருக்கமாக தந்துவிட்டார். அதே போல ஏழாம் நூற்பாவிலே மூன்றே பாட்டு தான் நினைக்கிறேன், எத்தனை ஏழாவது பாட்டுல, ஏழாவது நூற்பாவில் மூன்று, எத்தனை பாட்டு ஏழாம் நூற்பாவில், நாலா, நாலே பாட்டுல ஏழாம் நூற்பா. ஏழாம் நூற்பாவில் சொல்லப்பட்ட கருத்து அங்கே சிவஞான போதத்தில் யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா. அங்கே சொல்லப்பட்ட கருத்து மாணவர் கேட்கிறார், ஐயா நீங்கள் பாசம் அசத்து என்றீர்கள், சரி ஒப்புக்கொள்கிறேன். சிவம் சத்து என்றீர்கள், சரி. ஆன்மாவாகிய நான் எந்த பொருள், என்ன பொருள்? ஆன்மாவாகிய நான் சத்தா அசத்தா என்று கேட்கிறான். அதற்கு விடை கூறுகிறார். அந்த விடைதான் என்னது? நீ அந்த பாசத்தை போல அறிவற்றவனும் அல்ல, சிவத்தை போல பேரறிவு உடையவனும் அல்ல, நீ இரண்டுக்கும் நடுவிலே இருக்கின்ற சதசத்தாக விளங்குகிறாய். இந்த பதி பசு பாசம் என்ற வரிசையிலே நடுவிலே இருப்பது பசு, நடுவிலே இருப்பது பசு. அது பாசத்தோடு சேருகிற போது பாசத்தினுடைய தன்மையை அடையும். அதேபோல சிவத்தை சேருகிற போது சிவத்தினுடைய தன்மையை பெறும். எனவே உயிராகி ஆன்மா எந்த பொருளை சேருகிறதோ அந்த பொருளினுடைய தன்மையை பெற்றுவிடும். எப்படி மழை நீர் எந்த நிலத்திலே விழுகிறதோ அந்த நிலத்தினுடைய நிறத்தை பெறுகிறதல்லவா? நிலத்து இயல்பால் வள்ளுவர் சொல்லுகிறார், நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றா மாந்தர்க்கு மனத்தியல்பதாகும் அறிவு என்று வள்ளுவர் இந்த தன்மையை சொல்லியிருக்கிறார். சார்ந்தன் வண்ணமாதல், அதுதான் ஆன்மாவினுடைய சிறப்பு இலக்கணம். எதை சார்ந்தாலும் அதனுடைய தன்மையை தன்னுடைய தன்மையாக பெற்றுவிடும் என்ற கருத்தை தான் இந்த ஏழாவது நூற்பாவிலே அமைத்திருக்கிறார். இங்க பாருங்க, 250வது பாட்டுல 250ல் சத்து அசத்து அறிவது ஆன்மா. சத்தாகிய சிவத்தையும் அசத்தாகிய பாசத்தையும் இந்த இரண்டையும் அறிவது எது? ஆன்மா. தான் அந்த ஆன்மா சத்தும் அசத்தும் அன்று, தான் சத்தும் அசத்தும் அன்று, நித்தனாய் சதசத்தாகி, சதசத்து என்ற பெயரை பெற்று நின்றிடும் இரண்டின்பாலும். இந்த இரண்டையும் சேர்ந்து பயனடையும். பாசத்தை சார்ந்து உலகத்தின் பயனை அடைகிறது, உலக பயனை அனுபவிக்கிறது. சிவத்தை சார்ந்து சிவானுபவத்தை சிவானந்தத்தை அனுபவிக்கிறது. நின்றிடும் இரண்டன்பாலும். சரி, இந்த ஆன்மா பாசமாகிய உலகத்தை நாம் அறிகிறோம், சிவத்தையும் நம்மால் அறிய முடியும். அதே போல ஆன்மா தன்னை அறிய முடியுமா? ஆன்மா என்ற பொருளை அறிய முடியுமா என்றால் அதற்கு விடை கூறுகிறார். இப்ப மலர் மனம், அந்த மனத்தை தனியாக வைத்து அறிய முடியுமா? இதுதான் மனம் என்று தனியாக எடுத்து அறியவே முடியாது. அதை மலரோடு வைத்துத்தான், மலரோடு சார்ந்துதான் அந்த மனத்தை நாம் அறிய முடியும். அதேபோல ஆன்மா என்ற பொருளை தனியாக வைத்து இதுதான் ஆன்மா என்று அறிய முடியாது. அது ஏதாவது ஒன்றை சார்ந்துதான் இருக்கும், தனித்தே நில்லாது. ஆன்மா என்பது எந்த நிலையிலும் தனித்து நில்லாது. ஒன்று சிவத்தோடு இருக்கும் அல்லது உலகத்தோடு இருக்கும், தனித்தே இருக்காது. எனவே அதைத்தான் அந்த பாட்டுல என்ன, ஒத்துடன் உதித்து நில்லாது, ஒத்து உடன் உதித்து நில்லாது. அதாவது ஆன்மா என்பது தனியாக அந்த பதியை போல பாசத்தை போல அந்த இரண்டையும் ஒத்து உதித்து நில்லாதுன, தனியாக தோன்றாது, தனியாக தோன்றாது ஆன்மா. உதியாதும் நின்றிடாது, ஒரு வகையாலும் தோன்றாமலும் நில்லாது. வைத்திடும் தோற்றம் நாற்றம் மலரினில் வருதல் போலும். நாற்றம் மனம், மனம் மலரிலே பொருந்தி இருப்பதைப் போல, அந்த மலரை பொருந்தி மனத்தை அறிவதைப் போல நாம் இந்த ஆன்மாவை அந்த இரண்டு பொருள்களிலே ஒன்றோடு கூட்டித்தான் நாம் அறிய முடியும் என்று கூறுகிறார். அடுத்த ஒரு பாட்டோடு நாம் இந்த பகுதியை முடிக்கலாம். 251 சுத்த மெஞ்ஞான மேனி சோதிபால் அசத்து அஞ்ஞான ஒத்துரா. அதாவது பதியாகிய சிவத்தை பாசங்கள் பற்றமாட்டா, சிவத்தை பாசங்கள் பற்றமாட்டா ஏனென்றால் அவன் எப்படிப்பட்டவன், சுத்த தூய்மையான மெய்ஞான நிலையான அறிவை உடைய மேனிச்சோதி ஒளிமயமானவன், இறைவன் தூய அறிவு உடையவன், அதிசூக்கும சித்தாக இருப்பவன். ஆனால் பாசப்பொருள்கள் எப்படிப்பட்டவை பாசங்கள்? அவை பருப்பொருள்கள், பருமையானவை, ஆதலால் அவை சிவத்தை பற்ற மாட்டா. சுத்த மெஞ்ஞானமேனி சோதிபால் அசத்தாகிய அஞ்ஞானம் அறியாமை ஒத்துரா பொருந்த மாட்டார். ஆக அறியாமையாகிய குற்றம், ஆணவ மலமாகிய குற்றம் உயிரை பற்றுமே தவிர சிவத்தை பற்றாது. குற்றமெல்லாம் உற்றிடும் உயிரின் கண்ணே, உயிரின் கண்ணே. அதற்கு ஓமை சொல்லுகிறார், கடல், கடலிலே நிறைந்திருக்கிற நீர், அந்த நீரிலே கலந்திருக்கிற உப்பு, அந்த கடல் வெளி போல இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான். கடல் வெளி அது நுட்பமானது, கடல் என்ற இடம் நுட்பமானது. அதுபோல இறைவன் அருவமாக எங்கும் நிறைந்திருக்கிறான். அந்த கடல் இடத்திலே நிறைந்திருக்கிற நீர் போல ஆன்மாக்கள் இறைவனிடத்திலே அடங்கி இருக்கின்றன. ஆக ஆன்மாக்கள் எல்லாம் நீர் போன்றவை, இறைவன் கடல் போன்றவன். அந்த கடல் நீரிலே கலந்திருக்கிற உப்பை போல, அந்த கடல் நீரிலே கலந்திருக்கிற உப்பை போல ஆணவ மலம் அந்த உயிர்கள் இடத்திலே பொருந்தி இருக்கிறது. அந்த உப்பானது நீரை பற்றுமே தவிர அந்த கடலாகிய வெளியை பற்ற மாட்டாது. அதுபோலத்தான் இந்த ஆணவ மலம் உயிர்களை பற்றுமே தவிர அந்த உயிர்களுக்கு இடமாக இருக்கிற இறைவனை பற்ற மாட்டா என்ற கருத்தை கூறுகிறார். கடைசி வரியில வைத்திடும் அனாதியாக வாரி நீர் லவணம் போலும், வாரினா கடல், நீர் என்றால் கடலில் நிறைந்திருக்கிற நீர், லவணம்னா உப்பு, கடல் நீர் உப்பு என்ற ஓமை. கடல் என்பது இறைவனுக்கு, நீர் என்பது உயிர்களுக்கு, உப்பு என்பது ஆணவ மரத்திற்கு என்று இந்த அளவிலே இந்த ஏழாம் நூற்பாவை நாம் நிறைவு செய்து, இன்னும் இருப்பவை எத்தனை நாட்கள் யார் அறிவார்?